இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு சுரமண்டலம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். சுரமண்டலம் அப்படின்னு சொல்லும்போது, சுரமண்டலம் ஒரு இசைக்கருவியிலிருந்து வெளியே வருகிற ஒரு ராகம். சுரமண்டலம்னு சொன்னால் சரிகம பதநிசம், அதான் சுரமண்டலம். அப்போ நம்முடைய இருதயத்திலிருந்து பலவிதமான வார்த்தைகள் வருகிறது. சந்தோஷமான வார்த்தைகள், துக்கத்தின் வார்த்தைகள், சந்தோஷமும் துக்கமும் கலந்த வார்த்தைகள், இப்படியாக பலவிதமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. யோபு 30:30-31, யோபு 30:30-31. வாசிங்க, அதே
தான்.
போதும், யோபு சொல்றான், யோபுனுடைய சுரமண்டலம் புலம்பலாகவும் என்னுடைய கிண்ணறம் அழுகிறவர்கள் உமசையாகவும் மாறுகிறது. இதுல சுரமண்டலம்னா என்ன, கிண்ணறம்னா என்ன? சோத்திரம். சுரமண்டலம் புலம்புது, சுரமண்டலம் கிண்ணறம் அழுகுது. கிண்ணறம்னா என்ன? கிண்ணறம் வைக்காதேன்னு சொல்லுவோம் நாம. பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவான்? கிண்ணறம் வைக்காதேம்பா. அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ சொல்லுங்க பாப்பா? கிண்ணறம்னா வாய், கிண்ணறம்னா வாய், சுரமண்டலம்னா இருதயம். அங்கே இருதயம் புலம்புது, வாய் அழுகுது. அப்போ யோபுக்கு அந்த துன்பத்திலையும் கஷ்டத்துலேயும் யோபுனுடைய சுரமண்டலம் அப்படியே புலம்புது, யோபுனுடைய வாய் அழுகையான வார்த்தைகளை சொல்லி விவரிக்கிறது. சோத்திரம். ஏசையா 16:11, ஏசையா 16:11. போதும், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய இருதயமும் சுரமண்டலத்தை போல துணிக்குதாமா. ஆண்டவர் ஜனங்கள் செய்கிற பாவத்தை பார்த்துட்டு, அக்கிரமத்தை பார்த்துட்டு, ஆண்டவருடைய இருதயம் சுரமண்டலத்தை போல துணிக்குதாமா. நான் இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்வேன், நான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு இனி என்ன வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புலம்புறாரு. அதே மாதிரி இந்த யோனா எல்லா ஜனங்களும் அழியணும்னு சொல்லி உக்காண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய இருதயத்தில் ஆண்டவர் புலம்புறாரு. அப்போ நம்மளுக்கு இருதயம் இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ரூபம் சாயலமாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்க முடியுதுன்னா நாம் தேவனுடைய ரூபம் சாயலமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் நாம் பேசுறது வந்து ஆண்டவருக்கு போய் சேருதுன்னா நாம் தேவனுடைய ரூபமும் சாயலமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து நம்முடைய இருதயத்தில் புரியுதுன்னு சொன்னால் நாம் தேவனுடைய ரூபமும் சாயலமாக இருக்கிறோம். அப்படியாக நம்மளுக்கு இருதயம் இருக்கிறது போல ஆண்டவருடைய இருதயமும் ஜனங்கள் நிமித்தம் புலம்புகிறது. சங்கீதம் 49:4, சங்கீதம் 49:4. போதும், என் மறைபொருள்களை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். எப்படி சுரமண்டலத்தில் ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார்? என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருள்களை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். ஒரு மறைபொருள் இருக்குது அப்படின்னா வசனத்தில் ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. எப்படி சுரமண்டலத்தில் வெளிப்படுத்தலாம்? நம்முடைய இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கிற மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ சுரமண்டலங்கும் போது இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரிகமா பதினைசா, 7 விதமான வித்தியாசமான ராகங்கள். இசையினுடைய ஏழு வித்தியாசமான ராகங்கள் தான் சுரமண்டலம். அது ஒரு இசை கருவியிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரலாம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் வித்தியாசமான ராகங்களை கொடுக்கக்கூடிய ஏழு விதமான வார்த்தைகள் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வேதம், கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய நீதி நியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பலவிதமான ராகத்தில், அப்படின்னா பலவிதமான கருத்துக்களில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கலாம். இது மோசேயினுடைய புஸ்தகத்துலேயும் விசேஷமாக 119 சங்கீதத்தில் நாம் நிறைய பார்க்கலாம். அதைய சந்தோஷமான வார்த்தைகள் இருக்குது, நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் இருக்குது, கர்த்தருடைய சாட்சியினுடைய வார்த்தைகள் இருக்குது, கர்த்தருடைய நீதி நியாயங்களுடைய வார்த்தைகள் இருக்குது. இப்படி ஏழு வகையான தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. அந்த ஏழு வகையான வார்த்தைகளை நாம் இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கும் பொழுது வேதத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். சங்கீதம் 33:1-4. சங்கீதம் 33:1-4.
நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்து செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாக்கியங்களை நேர்த்தியா வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமா இருக்கிறது.
போதும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். எப்படி சுரமண்டலத்தில் கர்த்தரை துதிக்கிறது? பத்து நரம்பு வீணினால எப்படி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுவது? பத்து நரம்புனா பத்து விரல், பத்து விரலில் கை தட்டி பாடுறோம். அப்போ சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்துனா என்ன அர்த்தம்? இருதயத்திலிருந்து கர்த்தருடைய துதி வரணும். சும்மா பாட சொல்கிறாங்கன்ட்டு சொல்லி வாயை அசைச்சிட்டு போகக்கூடாது. அப்போது இருதயத்திலிருந்து சந்தோஷமாக தேவனை துதித்து பாடி கைதட்டி தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படியாக நாம் நம்முடைய சுரமண்டலம் கர்த்தரை நோக்கி நல்லா துதித்து நாம் நேர்த்தியாக தேவனை துதித்து பாடி கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 81:1-5. சங்கீதம் 81:1-5.
நம்முடைய பிறனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புர வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாதப்பிறப்பிலும் ஏமித்த காலத்திலே நம்முடைய பண்டிகை நாட்களில் எக்காலம் ஊடுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விரித்த நியாயமா இருக்கிறது. நாம் அறியாத பாட்டை கேட்டு எழுத்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார்.
போதும். நாம் ரட்சிக்கப்பட்டப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு போகிறீங்க, போகும்போது எப்படி போகணும்? சந்தோஷமாக போகணும். அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டு போகிறீங்க, நீங்கள் தேவனை துதித்து பாடி சந்தோஷமாக போகணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள் அப்படின்னு இருதயத்தில் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், கர்த்தர் எங்களுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கினார் அப்படிங்கிறத மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும். அப்படின்னா நியமித்த காலம்னா என்ன அர்த்தம்? மாதப்பிறப்புனா எல்லாத்துக்குமே தெரியும். நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நியமித்த காலம், ஆண்டவர் எந்த காலத்தை நியமிச்சிருக்காரு? ஆண்டவருக்கு ஓய்வினால, ஓய்வினால தான் ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. எல்லா ஓய்வு நாள்களிலும் நீங்கள் குடும்பமாக வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதான் நியமித்த நாள். இன்னொரு நியமித்த நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ஆண்டு ஆட்சி. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமித்த நாள். இங்கே தேவனை வந்து துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு 1000 ஆண்டாச்சிலையும் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படி உண்டான சந்தர்ப்பத்தை தேவன் உண்டாக்குவார். அப்படியாக தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்கு, தேவன் நம்மளுக்கு கட்டளையிட்ட ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் நம்மளை ஆபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை ஆக்கி கொண்டு வந்ததுக்கு நாம் அறியாத பாஷையை கேட்ட அல்ல அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினான். அப்ப சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை ஆக்கினவர்கள் என்ன செய்யணும்னா எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் அப்படிங்கிற பிரமாணத்தை ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் நியமித்திருக்கிறார். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காசு வந்தோடனே கொஞ்சம் படிப்பு வந்தோடனே கொஞ்சம் ஆள் பலம் வந்தோடனே நாம் என்ன பண்ணுறோம் அதை மறந்துடுறோம். நாம் எப்படிப்பட்ட சாபத்தில் இருந்தோம் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தோம் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத நாம் மறக்காமல் இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மாதப்பிறப்பிலும் ஓய்வு நாளிலும் பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள் இனிய ஓசையான சுரமண்டலை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது நம்மளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் அன்றைக்கு தோற்றது போல இன்றைக்கும் ஆமாம் தோற்கடிக்கப்படுவார்கள். நாம் தேவனை துதித்து பாடாதனால இருதயத்திலிருந்து தேவனை துதித்து பாடாததுனால தான் நம்மளுக்கு சில சமயம் பிரச்சனைகள் வருகிறது. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா நம்முடைய இருதயத்தை எப்பொழுதுமே தேவனுக்கு நேராக நாம் துதி செலுத்தி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை தேவன் சிதறடிக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனை துதித்து பாடுவது. அது இருதயமாகிய நம்முடைய இருதய சிந்தனைகளிலிருந்து சிந்தித்து தியானித்து கருத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது அது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் சும்மா பேருக்குன்னு எல்லாரும் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதட்டளவில் பாடிட்டு போயிடுவாங்க. விண்ணப்பம் பண்ணுறதுன்னா ஜபம் பண்ணுறது. நம்ம ஜபம் பண்ணுறது அதே மாதிரி தான் பெயரளவில் ஜபம் பண்ணாமல் அந்த வார்த்தைகள் இருதயத்திலேருந்து நம்மளுக்கு வெளிப்பட வேண்டும். அப்போ இருதயத்திலேருந்து வெளிப்பட வேண்டும்னா நம்முடைய ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் உறுதியாக்கின காரியத்தை சிந்தித்தால் மட்டும்தான் நம்முடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படும். இன்றைக்கி உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிலைமையும் பார்த்தாச்சுன்னா ஜபம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை பாட்டு பாடுறதுக்கே நேரம் இல்லை ஆண்டவர் சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் நோயிலிருந்து விடுதலை ஆக்கினார் கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஆக்கினார். அந்த விடுதலையை நாம் நினைக்கும் போது நம்மளை அறியாமையே நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை நம் சுரமண்டலத்தினால் துதித்து பாட முடியும். அப்படியாக நாம் எல்லா சமயத்திலும் தேவனை துதித்து பாடி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 92:1-3 சங்கீதம் 92 பாருங்க 10 நரம்பு வீணை இங்கே வந்துருச்சு. கைத்தாளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினால் அப்படின்னா இருதயத்தில் சிந்தித்து தியானித்து காலையிலே தேவனுடைய கிருபை இரவிலே உம்முடைய சத்தியம். அப்போ காலையில் எந்திரிக்கும் போது நாம் தேவனை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டின கிருபைகளை குறித்து தான் நாம் வந்து காலையில் நாம் ஜபத்திலே நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும். ஆனால் ராத்திரி நேரத்தில் நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்க வேண்டும். நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆசீர்வாதத்தையே சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதி அவங்கள ஆசீர்வதி அப்படின்ட்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆசீர்வாதத்தை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே சோத்திரங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளை விடுதலை ஆக்கின அந்த அற்புதமான காரியங்கள் கஷ்டத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை ஆக்கி தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு சுகபலம் ஆரோக்கியத்தோடையும் நல்ல தேவையான எல்லா வசதிகளோடையும் வைத்திருக்கிறதுனால தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் நாம் வேதத்தை சிந்தித்து தியானித்து கர்த்தருடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஏற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 5:8-10 வெளிப்படுத்தல் 5:8-10
அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 தீமுங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்ணங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாய தூம பத்திரத்தால் நிறைந்த பொற்கரசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்திருந்தாரா என்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
போதும், தேவனுடைய சமூகத்தில் ஒரு புதிய பாட்டு இருக்குது. அந்த புதிய பாட்டை யார் பாட முடியும்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்து தேவன் தெரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் மட்டும்தான் அந்த புதிய பாட்டை பாட முடியும். அது எப்படி பாடுறாங்கன்னா, தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை வைத்து கொண்டு பாடுகிறார்கள். அப்போ சுரமண்டலத்தில் பாட்டு பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் புதிய பாட்டை பாட முடியும். அப்படின்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்கள் மட்டும்தான் புதிய பாட்டை பாட முடியும். இன்னைக்கு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, அதெல்லாம் வந்து பழைய பாட்டு. புதிய பாட்டுனா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான், தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கமாக வந்திருக்கிறவங்க மட்டும்தான் அந்த புதிய பாட்டை பாட முடியும். அந்த புதிய பாட்டை பாடுறதுக்கு இங்கிருந்தே பயிற்சி எடுத்துக்கணும். இங்கே சுரமண்டலம் வாசித்து நாம் இருதயத்தில் தேவனை நாம் துதித்து பாடினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் பரலோகத்துக்கு போகும்போது சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து நாம் தேவனை துதித்து பாடுவதற்கு நம்மளுக்கு சுரமண்டலத்திலே அந்த புதிய பாட்டை தேவன் கட்டளையிடுவார். அப்போ இன்னைக்கு புதிய பாட்டு அப்படின்னு சொன்னால் மனம் திரும்பணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஐயோ எப்பப்பார் இதையே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய பாட்டுனா முதலாவது மனம் திரும்பணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும், தேவனுடைய பிரமாணங்களை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ தேவனுடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டவர்கள் தேவனை துதித்து பாடுவதற்கு தேவன் ஒரு புதிய பாட்டை வைத்திருக்கிறார். அந்த புதிய பாட்டு சுரமண்டலத்தை இருதயத்திலே சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பாட முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இருதயத்தில் சிந்தித்து தியானிக்காமல் பெயரளவில் போயிட்டே இருக்காங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி அனைவருக்கு வாய்க்கு சமீபமும் இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த புதிய பாட்டை பாட முடியாது. அப்போ புதிய பாட்டு பாடணும்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் சமீபமாக இருக்க வேண்டும், இருதயத்துக்கும் சமீபமாக இருக்க வேண்டும். அப்போ புதிய பாட்டை பாடுவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே நாம் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அவைகளை சிந்தித்து தியானித்து ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு என்ன கிருபைகளை வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு 1000 ஆண்டு ஆட்சியில் அல்லது பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்கிறத நாம் இங்கிருந்தே கண்டுபிடிச்சிடலாம். காரணம், சிந்தித்து தியானித்து நம்ம பாட்டு பாடும்போது அந்த பாட்டிலேயே நம்மளுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற போகிறோங்கிறது. அதனால் இப்போவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து நாம் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தினுடைய எல்லா காரியம் நம்மளுக்கு புரியும். நான் 8வது படிக்கிறேன், பாஸ் ஆகிட்டு 9வது போவேன், +2 முடிப்பேன், முடித்ததுக்கப்புறம் நான் இது படிக்க போகிறேன், இது படிக்க போகிறேன், இன்னும் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, நாம் தேவனை துதித்து பாடும்போது நம்முடைய எதிர்காலம் என்னங்கிறது தேவன் நம்மளுக்கு அந்த பாட்டிலேயே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படியாக தேவன் ஒரு புதிய பாட்டை வைத்திருக்கிறார். அந்த புதிய பாட்டு வந்து அவரவருடைய இருதயத்தில் சுரமண்டலத்தை மீட்டினால் மட்டும்தான் பாட முடியும். வெளிப்படுத்தல் 14:1-5 இந்த புதிய பாட்டு யாரு பாட முடியும்னா 144,000 பேர் மட்டும்தான் பாட முடியும், மற்றவங்க பாட முடியாது. அப்ப இந்த புதிய பாட்டு பாடுவதற்குண்டான பயிற்சி இந்த பூமியிலேயே எடுத்துக்க வேண்டியதுதான். அது தேவன் யாருக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் அந்த 144,000 பேருடைய வரிசையில வர முடியும். அப்ப அந்த புதிய பாட்டை இங்கே நான் கிண்ணறத்துல வாசிக்கும் போது யாராவது 144,000 பேரில் இருக்கிறவங்க இதை கேட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டை புரிச்சிக்குவாங்க. நான் பேசுகிற காரியத்தை அவங்களுக்கு எளிமையாக புரியும், அவங்களுடைய இதயமும் பேசுகிற காரியமும் மற்றவர்களுக்கு எளிமையாக புரியும். அப்படின்னா இந்த உலகத்தில் உலகத்தினுடைய பல பகுதியில் 144,000 பேர் வரிசையில் வரக்கூடிய ஆட்கள் பல இடங்களில் செதறி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பாஷை என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய பாட்டு. அந்த புதிய பாட்டுக்கு சுரமண்டலத்தை வாசித்து பாடும்போது எளிமையாக கற்றுக்கொள்ளுவார்கள் அல்லது எளிமையாக புரிந்து கொள்ளுவார்கள். அப்படியாக தேவன் வந்து வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தேவனை துதிக்கும்படியாக தேவன் சுரமண்டலங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சுரமண்டலத்திலே புதிய பாட்டையும் கொடுத்திருக்கிறார். அந்த பாட்டை பூமியிலேயே நாம் இங்கிருந்து பாடலாம், பூமியிலே இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் 144,000 பேர் இல்லாமல் மற்றவர்கள் அதை கற்றுக்கொள்ள முடியாது, அதை பாட முடியாது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆகாதவங்க தான் அர்த்தம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சபையினால் தங்களை தீட்டுப்படுத்தாதவர்கள், சபையினால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இப்ப ஏனுக்கு கல்யாணமான ஆளு, ஏனுக்கு அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரா? மோசே கல்யாணமான ஆளு அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரா? புதிய பாட்டு பாடாதனால ஏதோ ஒரு பாட்டு பாட வேண்டியதுதான். அப்ப புதிய பாட்டு பாடுறவங்களுக்கு தெரியும் கிண்ணறத்தை எப்படி வாசிக்கிறதுன்ட்டு. அப்ப கிண்ணறத்தினுடைய ராகம் 144,000 வரிசையில் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த கிண்ணறத்தினுடைய ராகத்தை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, புதிய பாட்டை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. மூணாவது ஆள் இதில் பாட முடியாது. அதெல்லாம் நீ இந்த வசனம் யாருக்காருக்கு புரியுதோ அவங்கெல்லாம் 144,000 வரிசையில் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு நாம் இப்போவே உறுதிப்படுத்திக்க வேண்டியதுதான். புரியாதவங்க என்ன பண்ணுங்க, புரியாதவங்க திரும்ப திரும்ப வாசித்து கிண்ணறத்தினால வாசித்து பாருங்க. ஒரு சமயம் புரிஞ்சதுன்னா அப்படியே கிண்ணறத்தை தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டே இருக்கும்போது அந்த நாம் பாட்டை பாடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் 2-3.
ஆச்சரியமானவைகள்
ஆ போதும் போதும். இப்போ இந்த சுரமண்டலத்தில் புதிய பாட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதிய பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கு, மோசையின் பாட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. அப்படின்னா மோசையின் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய பிரமாணங்களும் கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளையும் இருதயத்திலே சிந்தித்து தியானித்து அவைகளினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. அப்போ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு பாடுகிறார்கள். அப்போ நம்முடைய இருதயம் வந்து ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அது ஆண்டவருடைய ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. இருதயத்தை நம்முடைய மனுஷனுடைய சிந்தனைகளாக வைக்கும் பொழுது அது மனுஷனுடைய இருதயமாக மாறுகிறது. நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய இருதயமாக மாறுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருதய கதவை தட்டுகிறேன், வாசப்படியை தட்டுகிறேன், ஒருவன் வாசலை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன்ட்டு. ஆமாம், அப்புறம் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புதிய பாட்டை பாட முடியும். அப்படி ஆட்டுக்குட்டியானவுடைய பாட்டையும் மோசையனுடைய பாட்டையும் பாடி என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணாடி கடல் இருக்குது அங்கே போய் சுத்தியில் நின்று பாட்டு பாடுறாங்க. கண்ணாடி கடல் சுத்தியில் நின்று பாட்டு பாடுறாங்கன்னு என்ன அர்த்தம், சுத்தியிலிருந்து பாட்டு பாடுறாங்க, நடுவில் கண்ணாடி கடல் இருக்குது. ஆ கரெக்ட், ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க. கண்ணாடி கடல்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடி கடல்னா தண்ணியில் விளைந்த பொருட்கள் என்னென்ன இருக்குது உலகத்தில் அதெல்லாத்தையும் பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் இருக்கும். அப்படியே குழம்பு மாதிரி இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும், சேறு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் எல்லாமே விலையுயர்ந்த பொருட்கள், எல்லாத்தையும் பவுடர் பண்ணி அந்த பவுடர்னால ஆன தண்ணி இருக்கும். அப்போ இந்த தேவனுடைய சுரமண்டலத்தை வாசிச்சுட்டு அதில் இறங்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய சரீரத்தின் மேலே அதில் இவங்களுக்கு எவ்வளோ நீதி இருக்குதோ, இவங்க எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்களோ, இவங்களுக்கு எவ்வளவு பரிசுத்தம் இவங்களுக்குள்ள வாசமாக இருக்குதோ, அதுக்கேற்றபடி உண்டான அந்த விளைவிருந்த பொருட்கள் இவங்க சரீரத்தின் மேலே ரப்பர் மாதிரி ஒட்டிக்கும், பிரிக்கவே முடியாது, இரும்பு மாதிரி ஒட்டிக்கும். மேலே ஏறி வரும்போது ஒவ்வொருத்தருடைய சரீரம் ஒவ்வொரு கலராக மின்னும், பச்சை கலராக மின்னும், ப்ளூ கலராக மின்னும், மஞ்சள் கலராக மின்னும், பச்சையும் சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா அவங்கவுங்க நீதி கிரியைகள் என்னவோ அதை பரிசோதிக்கிறதுக்கு அதில் முக்கிய எடுத்தால் தெரியும் இவங்க எவ்வளவு நீதி செஞ்சுருக்காங்கன்ட்டு. அந்த 144,000 பேரையும் அதுலேருந்து முங்கி வெளியில் எந்திரிச்சு வந்தாங்கன்னா அந்த சரீரத்தோட அகிலாண்டத்தில் எந்த பக்கம் வேணாலும் போகலாம், அக்னி கடலில் போனாலும் அந்த சரீரம் வந்து உருகாது. ஆமாம், அக்னி நரகத்தில் போனாலும் அது வந்து வேகாது. உலகத்தில் எந்த பக்கம் வேணாலும் போகலாம், அந்த சரீரத்திலிருந்து அந்த பொருளை வந்து உலகத்திலிருந்து எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது. அது 144,000 பேர் மட்டும்தான். ஆமாம், அது சுரமண்டலத்தை வாசித்து இந்த புதிய பாட்டை பாடுறவங்களுக்கு மட்டும்தான் அது ஒட்டும். பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி அவங்களுடைய சரீரத்தில் அது ஒட்டிக்கும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய பிரகாசம். 1000 ஆண்டில் அந்த பிரகாசத்தோடு தான் ஆட்சி செய்வார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது, தேவனை துதித்து பாடுவது எல்லாமே. அப்போ இந்த பழைய சரீரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிடும். அந்த கண்ணாடி கடலில் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் வைடூரியம் வெள்ளி கோபேதகம் மாணிக்கம் இப்படி இருக்கிற இந்த கலரான சரீரத்தை துப்பாக்கி குண்டு வச்சு அடித்தாலும் சரி பீரங்கி குண்டு வச்சு அடித்தாலும் சரி ஒன்றும் ஆகாது, எந்த இதுவும் சேதமாகாது. அப்போ தேவனுடைய பிரமாணத்தில் அவங்க ஆண்டவரை துதித்து பாடிட்டே இருப்பாங்க, தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டு இருப்பார்கள். அப்படியாக அந்த கண்ணாடி கடலில் 144,000 பேர் மட்டும்தான் தங்களுடைய இருதயமாகிய சுரமண்டலத்தை வாசித்து புதிய பாட்டை பாடி இந்த கண்ணாடி கடலில் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்காதவங்களுக்கு அதனால் பங்கடைய முடியாது. சங்கீதம் 137:1-9 வரை. சங்கீதம் 137. போதும். பாபிலோன் குமாரத்தி, யார் அந்த பாபிலோன் குமாரத்தி? பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கு சியோனை நினைத்து அணுகோம். யாரு? சியோனை சேர்ந்தவர்கள். அப்படின்னா சியோனை சேர்ந்தவர்கள், கிண்ணரத்தை மீட்டுகிறவர்கள் அல்லது சுரமண்டலத்தை வாசிக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா சியோனை நினைச்சு அழுகிறாங்க. எங்க? பாபிலோன் ஆறுகள் அருகே. அது நடுவில் இருக்கும் அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் அப்படின்னு இங்கே நாங்க பாட்டை பாடக்கூடாது. அந்நிய தேசத்திலே நாங்கள் எங்கள் பாட்டை பாடக்கூடாது. தேவன் கொடுத்த புது பாட்டை எங்க பாடணும்? சியோனில் தான் பாடணும், அல்லது சியோனை சேர்ந்தவர்கள் இருக்கிற இடத்துல தான் பாடணும். அந்நிய தேசத்தில் பாடக்கூடாது. இந்த பாபிலோன் ஆறுகள், எது பாபிலோன் ஆறுகள்? பாபிலோன் தேசம். பாபிலோன்னா முதல்ல என்ன அதை கண்டுபிடிக்கணும். பாபிலோன்னா என்ன? பாபிலோன் ஆதியானத்தில் ஆரம்பிக்குது. பாபேல் கோபுரம். பாபேல்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பாசைகளை தாறுமாறாக்கினார், அதான் பாபேல். பாபிலோன் ஆறுகள் இன்னைக்கு அது பாபிலோன்னு மாறிடுச்சு. பாசைகள் தாறுமாறா இருக்கிற இடம் ஒண்ணு இருக்குது. பாசைகள் தாறுமாறாக்கிறது இருக்கிற இடம் அப்படின்னா நான் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியாது, அவன் பேசுறது எனக்கு புரியாது. என்ன பாபிலோன் தேசம்? பாபிலோன் தேசத்தில் ஆண்டவர் பாசைகளை தாறுமாறாக்கி வச்சிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாது. அது கரெக்டு. ஆனா இங்க பாசை புரியாம இருக்கிற ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேசுறது ஒரு நாத்திர புரிய மாட்டேங்குது, ஆனா எல்லாரும் பேசுறாங்க. தாறுமாறாக்கிட்டாரு. அந்த ஊர் வந்து இன்னைக்கே இருக்குது. அந்த பாசையை தாறுமாறாக்கின ஜனங்கள் இன்னைக்கும் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள். ஒரு சபக்காரன் பேசுறது இன்னொரு சபக்காரனுக்கு புரியாது. சிபிஎம் சபக்காரன் பேசுறது ஐபிசி காரனுக்கு புரியாது, ஐபிசி காரன் பேசுறது ஏசிஏ காரனுக்கு புரியாது, ஏசிஏ காரன் பேசுறது ஏஜி காரனுக்கு புரியாது. அந்த பாஷைகளை தாறுமாறாக்கி விட்டுருக்கார் ஆண்டவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பேருண்டாக பண்றது இதற்காக பெரிய கோபுரத்தை கட்டுவோம், நம்ம பேர் தான் பெருசாக வரணும் அப்படி பெரிய சபையை கட்டுவோன்னு கட்டி கட்டி என்னாச்சு, எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டேடியத்தை கட்டிட்டான். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுறது ஒருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த ஜனங்கள் மத்தியில் போய் இந்த புதிய பாட்டை எப்படி சுரமண்டலத்தை வச்சு பாடுறது, பாட முடியாது. எல்லாம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுறான். ஆண்டவர் அவங்களுக்குள்ள தாறுமாறுகளின் ஆவியை அனுப்பியிருக்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது சியோனுடைய உபதேசத்தை போய் சொல்லப்போனா யாருக்குமே புரியாது. அதனால தான் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அந்நிய தேசத்திலே நாங்கள் சியோனுடைய பாட்டுக்களை பாடுவது எப்படி. அந்த அந்நிய தேசங்கிறது பாபிலோ. கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள சியோனுடைய உபதேசத்தை அல்லது இருதயத்திலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த புதிய பாட்டை நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு விவரித்து நாம் சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் வந்து அவங்களுக்கு புரியாது, அதனால் அந்நிய தேசத்தில் பாடக்கூடாது. ஆனால் இதே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புரியும். கிறிஸ்தவங்க எல்லாத்துக்குமே வாய்க்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. அதனால தான் பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே தேவ சமாதானமும் தேவனுடைய ஆவியும் இருந்து எல்லா இருதயங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு மனத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வருகிறது. அங்கே தேவனுடைய ஆவி இல்லாமல் சபையினுடைய ஆவி இருக்கும்போது என்ன ஆகுது, பிரிவினைகளையும் மார்க்க பேதங்களையும் உருவாக்குகிறது. அதனால பாபிலோன் ஆறுகை அருகே உட்காந்து நாங்கள் சியோனை நினைத்து ஆழ்ந்தோம். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்கள் தேசத்திலே சிறைப்படுத்தவர்கள் எங்கள் பாடல்களையும் மங்களமான கீதங்களையும் விரும்பி. பாட்டு நல்லா இருக்குதாமா, சத்தியம் நல்லா இருக்குதாமா, இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியாது. அதனால கிறிஸ்தவங்கிட்ட யாருக்கிட்டையும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிடாதீங்க. போனால் என்னாகு, நல்லா இருக்கு இன்னும் சொல்லுங்க என்ன சொல்லுங்கம்மா, கடைசியில் மண்ணுகளுக்கு முன்னால் முத்துக்க போட்ட மாதிரி ஆகி போயிடும். அதனால் அந்நிய தேசத்திலே நாம் அதை பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். அதனால் இருதயத்தில் சிந்தித்து தியானிக்க திறமை இல்லாத ஜனங்களிடத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அவைகளை பகுத்தறிய முடியாமல் இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை மட்டும்தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேச முடியும். அப்படியாக நாம் அந்நிய தேசத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பேசாமல் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை பேசி நாம் தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும். எசேக்கியேல் 33:30-32. எசேக்கியேல் 33:30-32. அதேதான்
வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளை முடி செய்கிறது.
ஆ போதும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, அல்லது தேவனுடைய ரகசியங்களை கேட்கறதுக்கு, அல்லது தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு ஒருத்தரோட ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களாமா, வாங்க நாம் இன்றைக்கி ஆராதனைக்கு போவோம், இன்றைக்கி பிரசங்கம் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் சொல்லிவிட்டு அப்படியே ஜனங்கள் வருவாங்களாமா. வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல வாயில் பேசுவாங்க, வாயில் பேசிட்டு இருதயம் என்ன பண்ணுது, இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்ணுவானா, எல்லா ஜனங்களும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாமா. ஆனால் அவங்க இருதயம் என்ன பண்ணுது, பொருளாசையை பின்பற்றி போகிறது. அப்போ ஊழியக்காரன் என்ன பண்ணுவானாமா, ஊழியக்காரன் இனிய குரலும் கீதம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பான். அப்படின்னா ஒரு நல்ல கீத வாத்தியம் வாசிக்கிறவன் எப்படி வாசிக்கிறானோ அதே மாதிரி வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை சுரமண்டலத்தினாலே அதை வந்து வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு அதை அறிவிப்பான். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாயினால் மட்டும் கேட்டுட்டு இருதயத்தில் என்ன பண்ணுறாங்க, இருதயத்திலே பொருளாசை பின்பற்றி போகிறார்கள். அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை மாரடிக்கவில்லை. அப்புறம் பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கிறோம், எப்படி வந்து வினோதமாய் ஊதினாலும் அடைத்துக் கொள்கிற செவிட்டு விரியலை போல இருக்காங்க. அதனால தான் அந்நிய தேசத்திலே இந்த பாட்டை பாடக்கூடாது. அதனால 144,000 பேருடைய வரிசையில் வரணும்னா இப்போ இருந்து இறுதியத்தில் இந்த புதிய பாட்டை பாடுறதுக்கு பழகிக்கணும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து கற்றுக்கொண்டாதான் அங்கேயும் போய் நாம் இறுதியத்தில் சிந்தித்து தியானித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதனால் வாயில் மட்டும் தேவனை வெளிப்படையாக ஆராதிச்ச பத்தாது, இருதயத்திலிருந்தும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போ இருதயத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னா இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்போ தான் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து நாம் தேவனுக்கு துதிக்கன மகிமை செலுத்த வேண்டும். ஆனால் எல்லா ஜனங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ரகசியங்களை கேட்பாங்க, சத்தியங்களை கேட்பாங்க, ஆனால் இருதயம் என்ன பண்ணுதுன்னா பொருளாசையை பின்பற்றி போகிறது. அப்படி பொருளாசையை பின்பற்றி போகாமல் தேவனுக்கென்று அந்த இருதயத்தை திருப்பும்போது புதிய பாட்டை பாடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 1 Corinthians 14:6-9 4:6-9
மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையினாலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமுடிகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொழில்களினால் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே உருகப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சு நாவினாலே வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே?
போதும் போதும். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிரசங்கத்தை பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்நிய பாஷை அப்படின்னா யாருக்குமே தெரியாத பாஷையை நிறைய பேசுகிறான். அதில் என்ன பிரயோஜனம், ஏற்கனவே பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது, அந்த தாறுமாறாக்கப்பட்டிருக்கிற இடத்துல யாருக்கும் புரியாத ஒரு பாஷை பேசுனா என்ன ஆகும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னொரு பாசினா இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி புல்லாங்குழல், புறமண்டலம் அப்படிங்கிறத வந்து தெளிவான வார்த்தைகளை வசனையாவிட்டால் எப்படி புரியும்? யாருக்குமே புரியாது. அதனால் பேசுவது தெளிவாக இருக்க வேண்டும். பேசுகிற கருத்துக்கள் மற்றவர்களுக்கு எளிமையாக போய் சேர வேண்டும். அதனால் நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அது மற்றவர்களுக்கு எளிமையாக புரியும். பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளுக்குள்ள வேற ஆவி இருந்ததுங்களா, நம்ம பேசுறது யாருக்குமே புரியாது. அப்படியாக நாம் நம்முடைய இருதயமாய சுரமண்டலத்தில் நாம் சிந்தித்து தியானித்து பேசும்போது அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஒன்று கொரிந்தியர் 14:21-25. போதும். அப்ப தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள் அப்படின்னா அந்த விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருப்பது தீர்க்க தரிசனம், அவிசுவாசிக்கு அடையாளமாக இருப்பது அந்நிய பாஷை. அப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே விசுவாசிகள். அப்ப வந்திருக்கிறவங்க எல்லாருமே விசுவாசிகளாக இருந்தா நான் என்ன பேசணும் சொல்லுங்க பாப்போம். விசுவாசிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் பேசணும். இப்போ விசுவாசிகளெல்லாம் பார்க்கும்போது நான் அந்நிய பாஷை பேசுன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? யாருக்குமே புரிய மாட்டேன். இன்றைக்கு தேவன் சபைகளிலே தாறுமாறு ஆவியை விட்டபடியினால் அல்லது அர்த்தமில்லாத அந்நிய பாஷையை விட்டபடியினால் அந்த அர்த்தமில்லாத அந்நிய பாஷை எல்லாத்தையும் பைத்தியக்காரனாக்குது. சபையில் இருக்கிற விசுவாசியும் பைத்தியக்காரனாக்குது, வெளியிலிருந்து வர்றவனையும் பைத்தியக்காரனாக்குது. அப்போ நாம் எல்லாரும் விசுவாசிகளாக இருந்தால் நாம் பேச வேண்டியது என்ன என்றால் தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனம் பேசும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புரியும், வெளியிலிருந்து புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். தீர்க்க தரிசனம் சொன்னால் வசனத்தில் இருக்கிற நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இந்த மூன்று காலத்தை குறித்தும் வசனத்திலிருந்து நாம் பேச வேண்டும். ஒரு வசனத்திலிருந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படிப்பட்ட காலத்தோடு கூட இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை அல்லது மறைக்கப்பட்ட ரகசியங்களை நாம் வெளிப்படையாக பேசும் பொழுது அது விசுவாசிகளுக்கு எளிமையாக புரியும், தேவனை அறியாதவர்களுக்கும் புரியும். அதை விட்டு போட்டு அந்நிய பாஷை பேசுனா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம அந்த மாதிரி கோயில் கடவுளை தேடி கோயிலுக்கு போனால் இங்கே என்னமா பேசிட்டு இருக்காங்க, இன்னும் ரொம்ப பேஜாராக இருக்குதுன்ட்டு அவன் பயப்படுவான். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே வந்து நாலு கொடுமை கூத்தாடுங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆ, அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்படி வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது. அதனால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை அல்லது தீர்க்க தரிசனங்களை நாம் வாசித்து சிந்தித்து ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி ஞானமுள்ள காரியங்களை செய்வோம். மற்றவர்களுக்கும் இந்த காரியத்தை அறிவித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்ப்போம். இந்த புதிய பாட்டை இப்பிருந்து பாடினாதான் பரலோகத்தில் போகும்போது பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிண்ணறத்தை கொண்டு போய் அலமாரியில் வச்சிட்டோம்னா அது துருப்பிடிச்சு போயிடும். நம்முடைய இருதயம் நம்மளுக்குள்ள எப்பவுமே உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உணர்வு உள்ள வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். அப்போ இந்த இறுதியும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் ஞானமுள்ளதாக இருக்கும். அதனால தான் தேவனை துதிக்கிறவர்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறவர்கள் எல்லா காரியத்திலையும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சுருந்தாங்க. அதனால் இன்னைக்கு இந்த தலைமுறையில் 99% விஞ்ஞானத்தை தேவனுடைய ஜனங்கள் தான் இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதனால் தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த கிண்ணறமான இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி ஞானமுள்ள ஆட்களை நாம் சந்தோஷப்படுத்த முடியும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.